சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 107 அத்தியாயம். அடிகளின் துயரம்.
ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் பணிபுரிவது என் கடன்.
ஆம்.
அதை செய்கின்றேனா?
இல்லை.
உண்மை. அதற்கு பதில் இந்த வானகரை கோட்டையை காத்துக் கொண்டிருக்கிறேன். சாந்தி சமாதியில் இருக்க வேண்டியவன் போர் தொழிலில் மும்முரமாக இறங்கி இந்த கோட்டைக்குள் ஆயுதங்களை தயார் செய்கிறேன்.
ஆம், இங்கு 1000 கொள்ளர்கள் வேலை செய்கின்றார்கள். தினத்துக்கு சுமார் 400 வாட்கள், 500 வேல்கள், 200 கோடையங்கள் தயாராகின்றன.
உண்மைதான். இதெல்லாம் ஒரு துறவி செய்ய வேண்டிய வேலையா?
இல்லை.
இல்லைதான். இருப்பினும் அத்தகைய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன். ஹரிசிவன் நாமாக்களை ஜபம் செய்வதை விட்டு தினசரி எதிரி புகாரில் இருக்கும் டைபீரியஸை பற்றி ஜபம் செய்கிறேன். ஏன்
நாட்டு பற்றினால்?
இதை கேட்டு பிரம்மானந்தர் சென்னியை நன்றாக ஏறெடுத்து பார்த்து,
எனக்கு நாட்டு பற்று உண்டு என்பதில் சந்தேகம் இல்லையே உனக்கு என்றார்.
எதற்காக அந்த கேள்வியை பிரம்மானந்தர் கேட்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத குமரன் சென்னி, அதை யார் மறுக்க முடியும் அடிகளே என்று கேட்டான்.
உங்கள் படைத்தலைவர் மறுக்கிறார்
என்றார் பிரம்மானந்தர் வருத்தம் தோய்ந்த குரலில். அதுவரை சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு மௌனமாக நின்ற பரத வல்லாளன் குறுக்கிட்டு,
ஒரு காலம் இருக்காது, படைத்தலைவர் உங்கள் விஷயத்தில் அப்படி நினைக்க மாட்டார் என்று திட்டுவட்டமாக அறிவித்தான்.
உங்கள் படை தலைவர் புகாருக்கு வந்து 1 மாத காலமாகிறது, உங்களுக்கு தெரியுமா
என்று கேட்டார். பிரம்மானந்தர் சென்னியையும் வல்லாரனையும் ஏக காலத்தில் நோக்கி,
தெரியாது
என்று இருவரும் ஏக காலத்தில் கூறினார்கள். ஆச்சரியம் ஆழமாக தோய்ந்த குரலில்,
அடிக்கடி மரக்கலங்கள் 4, 6, 8 என்று ராக்காலத்தில் கடலில் தோன்றினவே, அவை உங்கள் படை தலைவருக்கு சொந்தம் என்பது தெரியுமா?
2வது வெடியை வீசினார் பிரம்மானந்தர்.
என்ன?
இருவர் பதிலும் பிரமிப்புடன் பெரிதாக ஒரே காலத்தில் எழுந்தன. அந்த பிரமிப்பு கூச்சலை தொடர்ந்து சென்னி கேட்டான்,
இதெல்லாம் எப்படி தெரிந்தது உங்களுக்கு என்று.
இப்போதுதான்
என்றார் பிரம்மானந்தர்.
இப்பொழுதா
என்றான் பரத வள்ளாளன், அவனுக்கு ஏதும் புரியாமல்.
ஆம், அந்த ஓலை சொல்கிறது
என்றார் பிரம்மானந்தர் மீண்டும்.
ஓலையில் அப்படி எதுவும் காணோமே. இந்திர விழாவன்று இரவில் 2 ஜம் ஆரம்பத்தில் இந்த பகுதியிலிருந்து புகாரை தாக்கும்படி ஓலையில் கண்டிருக்கிறது
என்றான் குமரன் சென்னி.
ஓலையில் கண்டிருப்பது அவ்வளவுதான் சென்னி. ஆனால் ஓலை மறைப்பது பல விஷயங்கள். உதாரணமாக, இந்த ஓலையை எங்கிருந்து எழுதியிருக்கிறார் என்று தெரியவில்லை
என்று சுட்டி காட்டினார் பிரம்மானந்தர்.
வந்த தூதுவனை விசாரித்தால் சொல்கின்றார் என்றான் சென்னி.
சொல்ல மாட்டா, கேட்பதும் பிசகு
என்றார் பிரம்மானந்தர்.
ஏன்?
தற்சமயம் இருப்பிடத்தை மர்மமாக வைத்திருக்க இஷ்டப்படுகிறார் படைத்தலைவர்.
காரணம்
பல இருக்கலாம். உதாரணமாக, ஓலை வேறு யார் கையிலாவது சிக்கிறார் அபாயம் என்று அவர் கருதி இருக்கலாம். அது சரிதான். ஆனால் சரியில்லாதது பல இருக்கின்றன.
என்ன?
புகார் வந்து 1 மாதமாகியும் படைத்தலைவர் நம்மை ஏன் வந்து காணவில்லை? நம்முடன் போர் ஏற்பாடுகளை பற்றி ஏன் கலக்கவில்லை?
அவர் வந்து 1 மாதமாகிறது என்று யார் உங்களுக்கு சொன்னது?
பெருமானந்தர் முகத்தில் கோபத்துடன் நிகழ்ச்சி நகை பரவியது.
யாரும் சொல்ல தேவையில்லை, நிகழ்ச்சிகள் கூறுகின்றன. அப்பொழுது அவற்றுக்கு காரணம் புரியாமல் தவித்தேன், இப்பொழுது தெரிகிறது காரணம்
என்றார் பிரம்மானந்தர். இம்முறை வல்லாளன் கேட்டான்,
என்ன நிகழ்ச்சிகள் அடிகளே?
டைபீரியஸ் வந்து பல மாதங்களாக நம்மிடமிருந்து பிரியாத நமது படையை சேர்ந்த யவன வீரர்கள் திடீரென்று பிரிந்து புகார் சென்றது ஒரு நிகழ்ச்சி
என்று மேலும் சொல்ல போன பிரம்மானந்தரை தடுத்த வல்லாளன்,
அதற்கும் படைத்தலைவருக்கும் என்ன சம்பந்தம் என்று வினவினான்.
படை தலைவர் தான் அவர்களை எங்கிருந்து அழைத்து சென்றவர். வேறு யார் சொல்லை கேட்டும் அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சி பேராச்சரியமாக இருந்தது எனக்கு. நமது யவன வீரர்களாவது புகாருக்கு சென்று டைபீரியஸிடம் சேருவதாவது என்று வியந்தே. இப்பொழுது வியப்பா இல்லை வல்லாளா? இது படைத்தலைவர் ஏற்பாடு. காரணமாகவே தனது வீரர்களை புகாரின் யவனர் படையில் புகவிட்டிருக்கிறார். தவிர அவருடைய மரக்கலங்கள் வந்த போதெல்லாம் புகாரின் கலங்கரை விளக்கம் அணைக்கப்பட்டது. அதையும் காரணமாகவே அவர் செய்ய சொல்லியிருக்க வேண்டும். அவர் டைபீரியஸுக்கு தெரியாமல் எப்படியோ புகாரில் தெரிந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் எப்படி தெரிந்தார்? யவன நாட்டிலிருந்து வந்த மரக்கலங்களின் தலைவனை டைபீரியஸ் எப்படி சந்திக்காமல் இருந்தார்? சந்தித்திருந்தால் படைத்தலைவர் எப்படி தப்பினார் என்பது புரியவில்லை சென்னி. மற்றும் ஒன்று, நான் வேவு பார்க்க அனுப்பிய அல்லி எப்படி உயிருடன் திரும்பி வந்தாள் என்பது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவள் தப்பி வந்ததற்கு சொல்லிய காரணங்களும் திருப்தியாயில்லை. இருப்பினும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது யோசிக்கும் போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது எல்லாம். புகாரில் ஏற்பாடுகளை முடித்துக் கொண்டு விட்டார் படைத்தலைவர். நம்மை நம்பாமலும் நம்மை கலக்காமலும் ஏற்பாடுகளை முடித்துக் கொண்டு இறுதி கட்டளையை மட்டும் இந்த ஓலையில் பொறித்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் இது போதாது. இந்த விழாவன்று நாம் என் புகாரை தாக்க வேண்டும். தாக்கினால் நம்மை சுழல் பந்தங்களை வீசி அந்த தூண்பொறிகள் அழித்து விடுமே. அதில் இருந்து நமது வீரர்களுக்கு எப்படி பாதுகாப்பு? இதையெல்லாம் நான் அறிய வேண்டும். தவிர இன்னும் 4-5 வாரங்களில் தமிழகத்தில் துவங்கப்படும் போர் நிலை என்னவென்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் குணவாயிற் கோட்டம் போக வேண்டும். அதற்கு உடனே புறவி தயாராகட்டும் என்றார் பிரம்மானந்தர் உணர்ச்சியால் பெருமூச்சு வாங்க.
நானும் வரட்டுமா என்றான் சென்னி.
வேண்டாம் சென்னி, நீயும் வல்லாளனும் புகாரை தாக்குவதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். கொல்லர்களை அதிக வேல்களையும் கத்திகளையும் வடிக்க சொல்லுங்கள். மன்னர் படை ஆயத்தமின்மையால் அவதிப்படக்கூடாது
என்று உத்தரவிட்டடிகள் விடுவிடுவென்று உள்ளே சென்று அரை நாழிகைக்குள் நீராட்டத்தை முடித்துக் கொண்டு 2 தம்ளர் பாலையும் 5-6 பழங்களையும் உண்டு அற்பாகரம் செய்து குணவாயிற் கோட்டத்தை நோக்கி கிளம்பினார். மிகுந்த எச்சரிக்கையுடன் துரிதமாக பயணம் செய்து அன்றிரவே குணவாயிற் கோட்டத்தை அடைந்த அடிகள் கட்டுக்காவல்களை தாண்டி கரிகாலன் பாசறையை எய்தினார். பாசறை முகப்பில் பலமான காவல் இருந்தது. காடு முழுவதும் ஆயுதங்களின் ஒலி கேட்டது. சின்னஞ்சிறு வண்டிகள் போகும் சத்தமும் கடயங்கள் எங்கிருந்தோ குவிக்கப்பட்ட ஒளியும் கலந்து கோர சூழ்நிலையை சிருஷ்டித்துக் கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் கிரகித்துக் கொண்டு பாசறைக்குள் நுழைந்த பிரம்மானந்தர் அங்கு படைத்தலைவர்கள் பலருக்கு மத்தியில் கரிகாலனும் அல்லியும் அமர்ந்திருப்பதையும் போர் திட்டங்களை பற்றி உஷ்ணமான விவாதம் நடந்து கொண்டிருப்பதையும் கண்டார். அவர் ஆராய்ச்சி கண்கள் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை வலம் வந்தன. அந்த கூட்டத்தில் அவர் எதிர்பார்த்த இளம் சொழியனை மட்டும் காணோம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.